பாட்காஸ்ட் கொஞ்சம் பெருசாக போகலாம், அதனால் உங்களோட வேலை எல்லாத்தையும் தயவு செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து பாருங்கள். அப்போ தான் அந்த கதைக்குள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டாக்குமெண்ட்ரி கிடையாது, ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியும் எடுத்துக்கலாம். இவங்களோட கதையிலேருந்து நம்ம இன்னும் நல்ல விஷயத்தை எடுத்துக்க முடியுன்றது தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வாங்க வணக்கம், இது ட்ரூ ஜீனியஸ் சீசன் 1 எபிசோட் 3. எபிசோட் 2 பார்த்துட்டு வந்துடுங்க. எபிசோட் 2 பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரி, நம்ம இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம வெஸ்டிங் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி பேங்க்ராப்ட் ஆனதுனால அவரோட டாக்குமெண்ட்ஸை கிச்சு போட்டார். $1 மில்லியன் போச்சு டெஸ்லா கிட்டேருந்து. வெஸ்டிங் ஹவுஸுக்கு அது லாபமாக தான் இருந்தது. அப்புறமா வெஸ்டிங் ஹவுஸும் ரொம்ப கஷ்டப்படுற நாளைக்கு வந்துட்டார். நம்ம டெஸ்லா அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலிமா கொஞ்சம் ஓரமாக வந்து அவர் பாட்டுனு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பேக் டு நார்மல் ஆகிட்டார் டெஸ்லா. எப்படி எடிசன் கிட்டேருந்து வந்தபோது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி டெஸ்லாவோட இமேஜினேஷன் அவரை ஃபோக்கஸ் பண்ண வச்சது பயங்கரமாக ரேடியோ மேலே. ரேடியோ, ஃப்ரீக்வன்சி, எலக்ட்ரிசிட்டி, ரேடியேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ரின்சிபல்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட படித்து அதை டிஸ்கவரி பண்ண ஆரம்பித்தார். அவர் தான் காஸ்மிக் ரேஸை கண்டுபிடிச்சி அதுலேருந்து எலக்ட்ரிக் இக்னேட்டர் ஆர் ஸ்பார்க் ப்ளக், இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ்க்கெலாம் அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். எலக்ட்ரிக் இக்னேட்டர் அதாவது எலக்ட்ரிசிட்டியை வச்சு நெருப்பெரிய வைக்கிறது, எலக்ட்ரிக் இக்னேட்டர்னால் அதான் ஸ்பார்க் கிரியேட் பண்ணுறது. 1898 டெஸ்லா அவரோட புது இன்வென்ஷனை எல்லாருக்கும் அறிவித்தார். ரிமோட் வச்சு மற்ற மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரேடியோ டெக்னாலஜி வச்சு. நிறைய பேர் வந்து என்னடா இவர் பண்ணுறாருன்னு பார்த்தா, ஒரு சின்ன மெட்டல் போட்ட ஒரு ரிமோட்டு மூலிமா ஒரு இண்டோர் பாண்ட் வழியாக போக வச்சார். நிறைய பேர் என்ன நினச்சாங்க, நம்ம டெஸ்லா ஒரு மைண்டு யூஸ் பண்ணி தான் அந்த போட்டை போக வைக்கிறாருன்னு. நம்ம ரேடியோ டெக்னாலஜி பயங்கரமாக நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டெஸ்லா சொல்கிறாரு. அவர் வந்து பயங்கரமான பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாத்தையும் ரேடியோ டிரான்ஸ்மிட்டரை வச்சு, ரிசீவரை வச்சு, டிஃப்ரெண்ட்டான ஃப்ரீக்குவன்சியில் வச்சு அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு ஊரையே ஒரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்டாக ஒரு டார்பிடோ உருவாக்கலாம்னு சொல்கிறது அவர் இந்த மாதிரி நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில். டார்பிடோனால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு அண்டர் வாட்டர் மிசைல் அந்த மாதிரி. அவர் அப்போவே நினச்சிருக்கிறாரு ரேஸ் ஆஃப் ரோபோட்ஸ், மெக்கானிக்கல் மேன்லாம் ஹியூமன் ரேஸுக்காக வேலை செய்வாங்கன்னு அப்போவே ரோபோட்ஸ் பற்றிலாம் நினச்சி பார்த்துருக்கிறாருங்க. நம்ம மேன்ஹாட்டன் லேப் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஃபண்டர் ஆயிருந்தது. அவரோட இமேஜினேஷனுக்கு வந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ரெசனேட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எர்த்தை கண்டுபிடிக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, நமக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, அதேமாதிரி பூமிக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதுமாதிரி ஃப்ரீக்வன்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒரு எர்த்குவேக் வந்து கிரியேட் பண்ணிட்டார். ஆமாங்க, உண்மையிலேயே எர்த்குவேக் கிரியேட் பண்ணிட்டார். பயங்கரமான ஃப்ரீக்வன்சி வந்ததுனால நியூயார்க் நகரம், அதாவது இவர் லேபை சுற்றி இருந்த நிறைய பேரோட கண்ணாடி உடச்சிட்டாரு. நிறைய வீடுங்களோட செவர்லாம் கிராக் விட்டுடுச்சு. நிறைய இந்த ஃபால் சீலிங் எல்லாத்தையும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கிராக் விழுந்துடுச்சு. எல்லாம் பயந்துட்டாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, பயங்கரமான ஃப்ரீக்வன்சி கொடுத்தா இந்த உலகத்தையே ஒரு ஆப்பிள் மாதிரி பிறந்த எடுத்துடலான்னு. அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, மேலே இருக்கிற அப்பர் மோஸ்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் த பிளானட் அயனோஸ்பியர், அதை வச்சு அழகாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ண முடியும் ரொம்ப தூரத்துக்கு. ஏற்கனவே அது அயனைஸ் ஆகி தான் இருக்குது, அதில் அழகாக வந்து நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ண முடியும் காற்று வையாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் எந்த விதமான ஒரு எலக்ட்ரிசிட்டியும் வேஸ்ட் ஆகுது, கரெக்ட் தானே? அப்புறமா என்ன ஆகுது, அவர் ஃப்ரெண்டு லாயர் லேனட் கர்டிஸ், அப்புறமா மேக்னட் ஜான் ஜேக்கப் ஆஸ்டர், அவர் தாங்க அந்த நயாகரா ஃபால்ஸில் வச்சு ஜென்ரேட்டர் கிரியேட் பண்ணும் போதும் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னவர் தான். அவர்கிட்ட போயிட்டு இப்போ காசு வாங்கி வேலை செய்கிறாரு. டெஸ்லாவும் இன்னும் நிறைய அசிஸ்டன்ஸும் கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ் அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு அது கொஞ்சம் ரிமோட் ரிசர்ச் ஸ்டேஷனாகவே க்ரியேட் பண்ணுறாங்க எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக. டெஸ்லா வந்து பாரிஸுக்கு ரேடியோ வேவ்ஸ் அனுப்புறதை பற்றி சொல்லியிருக்கிறார் ரிப்போர்ட்டர்ஸ் ஆண்டா கொலராடோ ஸ்ப்ரிங்ஸ்லேருந்து. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி யாருக்குமே சொன்னது கிடையாது, அவர் அனுப்பிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் லேப் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போது அவர் லைட்னிங்கோட ஃபிலமனன் பற்றி படிக்கிறார். லைட்னிங் பூமியில் வந்து விழுது, அப்போ கண்டிப்பாக பூமிக்கும் எலக்ட்ரிக்கல் வைப்ரேஷன் இருக்கணுன்றதை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மொத்த பிளானட்டையும் ஒரு டூனிங் ஃபோர்க்கு மாதிரி வைப்ரேட் பண்ணலான்னு சொல்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. டெஸ்லா வந்து அந்த ஃபினாமினாலும் ரொம்ப அழகாக பிடிச்சிக்கிட்டாரு. எலக்ட்ரிக்கல் பவர், அன்லிமிட்டட் எலக்ட்ரிக் பவரை வந்து டெலிகம்யூனிகேஷன் சிக்னலையும் எங்கே வேணால் டீக்ரேடேஷனே இல்லாமல் அழகாக அனுப்பலாம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணும்போது தான் தெரியுது இது உண்மையிலேயே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. அந்த லேப் கட்டி முடித்த உடனே ரொம்ப பயங்கரமான ஃபீச்சர் இருந்ததுங்க. ஒரு உடன் டவர் 80 feet டால், 142 feet மெட்டல் மாஸ்ட் இருந்துருக்குது. அதில் லார்ஜ் காப்பர் பால், கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெஸ்லா காயில் தாங்க. இந்த பவர்ஃபுல்லான எலக்ட்ரிக் சார்ஜஸை பூமிக்குள்ளே அனுப்பிச்சிருந்தார் அவர். பாருங்கண்ணா எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஜான் ஜேக்கப் ஆர்ஸ்டார் தான் அதுக்கு வந்து ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ஸ்பான்சர். இந்த டெஸ்ட் வந்து பூமியோட கனெக்டிவிட்டியை பற்றி தான் இருந்தது இந்த தேரி. அந்த பெரிய டெஸ்லா காயில் மூலமாக அவரால் 100 feet வந்து காற்றுல லைட்னிங், மேன்மேட் லைட்னிங்கும் பாஸ் பண்ண முடியல. அதுதான் லார்ஜஸ்ட் மேன்மேட் லைட்னிங். அந்த லைட்னிங் என்ன பண்ணிச்சு, பக்கத்தில் இருந்த கம்பெனியோட ஜென்ரேட்டரை காலி பண்ணிடுச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்லாவோட பயங்கரமான ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு, எப்படி அவ்வளோ பெரிய எலக்ட்ரிசிட்டியை ஒரு மனுஷனால் ஒரு மேன்மேட் தண்டரை கிரியேட் பண்ண முடியும்? அடுத்து 9 months பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை கொலராடோ ஸ்பிரிங்ஸில் பண்ணுறாரு. அவர் 200 lamps வந்து 25 miles டிஸ்டன்ஸில் எரிய வைக்கிறாரு. இதே மாதிரி அதை வச்சு தான் ப்ரூவ் பண்ணுறாரு எலக்ட்ரிசிட்டியை பெரிய பெரிய டிஸ்டன்ஸ் கூட காற்றுல நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, அல்ட்ரா லோ ஃப்ரீக்குவன்சி சிக்னலை ஸ்பேஸுக்கும் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துக்கும் அயனைசேஷன் ஸ்பியரில் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும் போது தான் அவரால் அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் அவர் எந்த ஏரியாவை அசால்ட்டாக கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து 8 hertz சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து யாருமே அதை கண்டுக்கல. ஆனால் 50 years கழிச்சு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம்பா, இந்த ஏரியாவோட ஃப்ரீக்குவன்சி 8 hertz தம்பான்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் வந்து சார்ஜ்டு பீம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை வந்து 50 miles மேலே ஸ்கையில் அமுச்சிட்டு, அதாவது அயனோஸ்பியரில் அமுச்சிட்டு, அதை அமுச்சிட்டோம்னா அங்கேருந்து யார் வேணால் அதை பவருக்காக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படி தம்மா இருக்குது, எனக்கு சீட்டு கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காடை போட்டோன்னா அது வேறு யாரும் எடுத்துப்பாங்களா? அதேமாதிரி தான் எனக்கு தேவையில்லைன்னு நான் இப்போ எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எலக்ட்ரிசிட்டியை மேலே அமுச்சு விட்றேன் 50 kilometers மேலேனா, அது அப்படியே பாஸ் ஆகும்போது அதை யாராவது எடுக்குன்னா அதே மாதிரி ஒரு ரிசீவரை வச்சு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நைட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, அவரோட ரேடியோ ரிசீவர் திடீர்னு எங்கேந்தோ ஸ்ட்ரேஞ்சான ரிதமிக் சிக்னல்ஸை எந்த விதமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தர முடியாத அளவுக்கு ஒரு ரேடியோ வேவ்ஸை அது ரிசீவ் பண்ணுது. அவரால் யோசிக்கவே முடியல, இது கண்டிப்பாக நேச்சுரலாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி எனக்கு ஸ்டார் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் லூசு பையன் சார் இந்த டெஸ்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிற ஆரம்பிக்கிறாங்க. அவரால் அதை நான் ஒத்துக்கவே முடியல, கண்டிப்பாக எப்படி இவ்வளோ பெரிய ஃப்ரீக்குவன்சி ஸ்ட்ரேஞ்சான ரிதமிக் ஒரு ரிதமில் டிங் 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 இந்த மாதிரி இருக்காது கண்டிப்பாக. இதே மாதிரி ரிதமிக்கான ஒரு விஷயம் சொல்கிறாரு. 1900 நியூயார்க் சிட்டிக்கு திருப்பி வர்றாரு. அவர் வந்து செஞ்சுரி மேகசீனுக்காக ஒரு சென்சேஷனான ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஃப்யூச்சரில் எப்படி ஃப்யூச்சரில் சன்னோட எனர்ஜியை வச்சு நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை வச்சு, அதாவது சன்னோட எனர்ஜிலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியை வச்சு வெதரையும் போரையும் நம்மளால் நிறுத்த முடியும். அந்த மாதிரி ஒரு இம்பாசிபிலிட்டியான ஒரு விஷயத்தை, போரே நடக்காதுங்க, ஒயர்லெஸ்ஸாக பவர் அழகாக டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரேடியோ சிக்னல்ஸ் உலகம் ஃபுல்லாக இருக்கும், இன்டர் பிளானட்டரி கம்யூனிகேஷன்ஸ் பிளானட்டுக்கு நடுவில் பேசுகிற அளவுக்கு நம்மளால் ரெடி பண்ண முடியும், ரோபோட் ஆட்டோமேட்டான்ஸ்ன்னு சொல்கிறாரு அவர். ரோபோட்டிக் ஆட்டோமேட்டான்ஸ், அதான் நம்ம சிட்டி மாதிரி இந்த மாதிரி ரோபோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டெஸ்லா சொல்கிறாரு. மற்றவங்க யாருமே இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, ஏதோ வளர்றான் வளரிட்டு போகிறோன்னு விட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் நிறைய பேர் கண்ணை உறுத்துது. அந்த கண்ணை உறுத்துனவங்க சில பேரில் ஒருத்தர் தான் நம்ம ஜேபி மோர்கன். ஆமாம் சார், திருப்பி ஜேபி மோர்கன் வர்றாரு. ஜேபி மோர்கன் கேட்குறாரு, நம்ம வேர்ல்டு சிஸ்டம் ஆஃப் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் உங்களால் முடியுமா? இந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ரைவேட் மெசேஜ் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயத்த அவர் அப்போவே பண்ண ட்ரை பண்ணார். ஒயர்லெஸ் சிஸ்டம் ஃபுல்லாக வந்துருச்சுன்னா இந்த உலகமே ஒரு பெரிய மூலையாக மாறிடும், எல்லாத்துக்குமே டமால் டமால்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வந்தீங்கன்னு சொல்கிறாரு. மார்கன் இதை கேட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல எடிசன் தான் நம்மளை கலை வரட்டான், இவராது நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு எடிசன் பண்ண மாதிரியே மார்கன் வந்து டெஸ்லாவுக்கும் ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறார். இதோட விசார்ட் ஆஃப் வெஸ்ட் எபிசோட் 3.0 முடியுது. எபிசோட் 3.5 இருக்கும், அதை போயிட்டு இதுக்கப்புறமா செக் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாட்டா.